வன்னி திருவழி அரங்குகள் ஏன் இந்த ஊரவஞ்சனை? நாடகர் பாலா மாஸ்டர் அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உள்ளூர் சஞ்சிகை ஒன்றில் 11 ஏப்ரல் 2021 எழுதிய கட்டுரையின் ஒலி வடிவம் இங்கு தரப்படுகின்றது. சே இளங்கோ எழுதிய இலங்கையின் சமகால தமிழ் அரசியல் அரங்கு நூலை வாசிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. 1980களுக்கு பின்னான போர்க்கால சூழலில் தமிழர் செறிந்து வாழும் பகுதிகளில் ஆற்றுகை செய்யப்பட்ட தமிழ் அரங்குகள் பற்றி இந்த நூல் பேசுகிறது. மேலும் காப்போத உயர்தர மாணவர்களுக்கான நாடகமும் அரங்கியலும் சார்ந்த பாடத்திட்டத்தில் 80கள் முதலான சமகால அரசியல் அரங்கு என்ற பாட விடயம் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் விரைவாக இந்த நூலை வெளியிட வேண்டியிருந்ததாக இளங்கோ அவர்கள் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த நூலானது 80களுக்கு பின்னான சமகால தமிழ் அரசியல் அரங்கு பற்றிய ஓர் முழுமையான ஆய்வு நூலா என்ற மிகப்பெரிய கேள்வியை எழுப்ப வேண்டியுள்ளது. உண்மையிலேயே இந்த நூலானது 80களுக்கு பின்னான காலப்பகுதியில் இளங்கோவால் செய்யப்பட்ட நாடகங்களை, பல்கலைக்கழக சூழலில் அவரது நண்பர்களால் செய்யப்பட்ட நாடகங்களையும் மட்டுமே பதிவு செய்துள்ளது. ஆனால் 1980களுக்கு பின்னான காலப்பகுதியில் ஆற்றுகை செய்யப்பட்டு கிராமப்புற மக்கள் மத்தியிலே பெரும் எழுச்சியை ஏற்படுத்திய பல நாடகங்கள் இந்த நூலின் மூலம் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த நூலானது இன்றைய அரங்கியல் மாணவர்களுக்கு இலங்கையின் சமகால தமிழ் அரசியல் அரங்கு பற்றிய ஒரு முழுமையான வரலாற்றை கற்பிக்க தவறியுள்ளது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். மாறாக மேற்குலக வெள்ளையர்கள் தமக்கு சார்பானவர்களின் வரலாற்றை மட்டுமே உலகத்தின் முழுமையான வரலாறாக நமக்கு கற்பிக்க முயன்றது போல இந்த நூலும் நமது மாணவர்களுக்கு 80களுக்கு பின்னான அரங்கு சார்ந்த வரலாற்றை மிகவும் தவறான முறையில் கற்பிக்க முயன்றுள்ளது. 1980களுக்கு பின்னான காலப்பகுதியில் வி ஜெகநாதன், சி மகாலிங்கம், நான் நக்கீரன், திருமதி இ சசிகலா, செந்தமிழ் கீரன், எஸ் பாலா, புதுவை அன்பன், வி எம் கோராஜா போன்ற கிராமத்து நாடக ஆளுமைகள் பல அரங்கியல் சார் அரங்குகளை கிராமங்கள் தோறும் ஆற்றுகை செய்துள்ளார்கள். புதுவை அன்பனின் களத்தில் காத்தான், சதியை வென்ற சாவுகள் போன்ற நாடகங்கள் பல இடங்களில் மேடையேற்றப்பட்டு போராளிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தியவை. மேலும் சமகால விடுதலை போராட்ட அரசியலில் கிராமத்து வறிய கூலி மக்களின் பிரச்சனைகளும் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற நாடகம் கிராமப்புற ஏழை மக்கள் மத்தியில் பேரெழுச்சியை ஏற்படுத்தியது. மேலும் வி ஜெகநாதனால் கூலி மக்களின் வாழ்வியல் அவலங்கள் பற்றி எழுதி ஜோன் பிரபாஸ் இசையமைத்த பாடல்களை கிராமத்து இளைஞர்கள் ஜோதிகள் வீடு வீடாக ஊர்வலம் போல் சென்று பாடியும் ஆடியும் நிகழ்த்தி காட்டியும் மக்கள் மத்தியில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இந்த ஊர்வலத்தின் பின்னால் சிறுவர்கள் பெண்கள் பெரியவர்கள் என உணர்வுடன் அணிதிரண்டு சென்றனர். இது பற்றியெல்லாம் இளங்கோ அறிந்திருக்கவில்லையா அல்லது அறிய விரும்பவில்லையா? எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 60 தடவைகள் ஆற்றுகை செய்யப்பட்ட மண் சுமந்த மேனியர் நாடகத்தின் அரங்குசார் சாதனைகளை குறிப்பிட்ட இளங்கோ அதே காலப்பகுதியில் கிராமங்கள் பாடசாலைகள் என 126 தடவைகள் மேடையேற்றப்பட்ட கிராமங்கள் தோறும் கூலி போராட்டம், கசிப்பு ஒழிப்பு போராட்டம், நில உரிமைக்கான போராட்டம் என பல போராட்டங்களுக்கு உந்து சக்தியாக இருந்த சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் நாடகத்தையும் அந்த நாடகம் வறிய மக்களின் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றங்களையும் அறிய முடியாமல் போனமை துயரமே. உண்மையிலேயே 80களுக்கு பின்னான தமிழ் அரசியல் அரங்க வரலாற்றிலே 1995 2009 வரையான காலப்பகுதியில் வன்னி மண்ணில் ஆற்றுகை செய்யப்பட்ட அரசியல் அரங்குகள் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தன என்பது மறுத்துரைக்க முடியாத உண்மையாகும். 2005 ஆண்டில் பென்னிக்கு வருகை தந்திருந்த பிரபல தென்னிந்திய திரைப்பட இயக்குனரான சீமான் புத்தரின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட தர்மத்தின் தீர்ப்பு என்ற திருவழி அரங்கை பார்த்துவிட்டு கௌதம புத்தர் பிறந்த இந்தியாவில் கூட இப்படி ஒரு வித்தியாசமான கோணத்தில் எந்த ஒரு கலைஞனும் சிந்திக்கவில்லை. இப்படி ஒரு முழுமையான கலைப்படைப்பை இதுவரை நான் பார்க்கவில்லை என்று விதந்துரைத்தார். மேலும் வென்னியில் யுத்த சூழலிலே திருவழியரங்கின் சாதனைகள் நேரில் கண்ட எரிக் சொல்கேன், வென்னியரங்கை ஐரோப்பிய நாடுகளிலும் ஆட்சிகை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். இவ்வாறான பல சாதனைகளை புரிந்த வென்னியின் அரசியலரங்கு பற்றி இந்த நூலில் குறிப்பிடும் போது, வென்னியில் ஆட்சிகை செய்யப்பட்ட பெரும்பாலான திருவழியரங்குகள் திருவழியரங்கிற்குரிய பண்புகளை கொண்டிருக்கவில்லை என்றும், ஆட்சிகைக்கு முன் பார்ப்போரை தயார்படுத்தவும் ஆட்சிகையின் பின் பார்வையாளர்களும் கலந்துரையாட ஆட்சிகை குழுக்கள் முயற்சிக்கவில்லை எனவும் மிகவும் மலினப்படுத்தப்பட்ட முறையில் இந்த நூலில் நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். இது வன்னி திருவழி அரங்கலின் செயற்பாட்டை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் கூறப்பட்ட ஒரு சிறுபிள்ளைத்தனமான கருத்தாகும். வன்னி என்ற யுத்த பூமியிலே வறுமையையும் மலேரியா நோயையும் சுமந்தவாறு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிய முடியாமல் எதிர்காலம் பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் மரண பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் புதிய புதிய அரங்க பரிசோதனைகள் செய்வதற்கு திருவழி அரங்குகள் பெரும்பாலும் முயற்சிக்கவில்லைத்தான். மாறாக மரணத்துள் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களின் மனங்களிலே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்கள் நம்பிக்கையுடன் வாழச் செய்வதே வன்னியரங்குகளின் பிரதானமான நோக்கமாக இருந்தது. அன்று கொட்டகைக்குள் நடத்தப்பட்ட சங்கரதா சுவாமிகளின் இசை நாடகங்களை கொட்டகை கூத்தென அழைத்ததைப் போல, மேடையிலே நிகழ்த்தப்பட்ட நாடகங்கள் மேடை நாடகம் என அழைத்தது போல, தெருவோரங்களிலும் வெறுவழிகளிலும் ஆட்டிகை செய்யப்பட்ட வன்னி நாடகங்களை தெருவழி நாடகங்கள் என அழைத்தார்கள். இதனால் நாடகத்துறைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லையே. இந்த தெருவழி அரங்க ஆட்டிகைகள் ஆட்டிகைக்கு முன் பார்ப்போரை தயார்படுத்தவோ, ஆட்டிகையின் போது பார்ப்போரை ஆட்டிகைக்கு தொடர்பு படுத்தவோ, ஆட்டிகைக்கு பின் பார்ப்போருடன் கலந்து கொள்ளவோ முயற்சிக்கவில்லை என்ற லங்கோவின் கருத்து மிகவும் தவறானதாகும். தமது திருவழியரங்க கலைஞர்கள் அவர்களது ஆடையுடன் சுயச்சக்கர வண்டிகளில் குடியிருப்புகளில் நுழைந்ததும் அந்த பகுதி சிறுவர்கள் ஆரவாரத்துடன் கலைஞர்களுக்கு பின்னால் ஓடி வருவார். உரிய இடத்தை ஆட்சிகளால் அடைந்ததும் சிறுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்தபடி அவர்களுடன் உரையாடுவார். ஆட்சிகை செய்யப்பட இருக்கும் இடத்தை ஆட்சிகையாளர் சுத்தம் செய்ய ஆரம்பித்ததும் அயலில் இருப்பவர்கள் அவர்களுடன் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபடுவார். இவ்வேலைகள் எல்லாம் முடிந்து ஆட்சியை ஆரம்பிக்கும் போது மக்களும் ஆட்சியாளர்களுமான உறவு பலப்பட்டுவிடும். ஆட்சியை முடிந்ததும் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு சிற்றுண்டி தேநீர் வழங்குவார். அப்போது நாடகம் பற்றியும் நாட்டின் தற்போதைய சூழல் பற்றியும் மக்கள் உரையாடுவார்கள். இதுவே வளமையான நிகழ்வாகும். வேறுங்கோ ஒன்று திருவழி அரங்கு வித்தியாசமானதோர் அரங்கு முறையை கொண்டிருந்தது. இந்த அரங்கின் ஆட்சியாளர்களில் சிலர் ஆட்சியை தொடங்கி முடியும் வரை பார்வையாளர்களோடு நின்றவாறு எழுதப்பட்ட வசனங்களை அரங்கில் இருப்போருடன் உரையாடுவார். ஆட்சிகையின் முடிவிலே வீழ்ந்து கிடக்கும் தமிழ் சமூகத்தை பல்லக்கில் ஏற்றி உயர்த்த வருமாறும் மக்களை பார்த்து பிரதான பாத்திரம் அழைத்துவிடும். அப்போது மக்கள் அரங்கிற்குள் நுழைந்து பல்லக்கில் நிற்கும் சமூகத்தை தூக்கி தமது தோள்களில் சுமந்தவாறு ஆரவாரத்துடன் கொஞ்ச தூரம் நடப்பார்கள். அதன் ஆட்சிகையாளர்களோடு உரையாடுவார். இவ்வாறு மக்களும் ஆட்சிகையாளருக்கும் இடையிலான உறவு தாய் பிள்ளை உறவு போல் அன்று இருந்தது. இது ஏன் இளங்கோவுக்கு தெரியாமல் போனது? ஒருமுறை உடையார்கட்டு பகுதியில் மதிய நேரம் சென்ற ஆட்சிகையாளர்கள் தமது மதிய சாப்பாட்டுக்காக வீடு வீடாக சென்றார். அப்போது ஒரு அம்மா சாப்பாடு தர முடியாது என்று கூறினார். பின்னர் கலைஞர்கள் அனைவரும் ஒரு மாமரத்தின் கீழிருந்து சாப்பிட ஆயத்தமான போது சாப்பாடு தர மறுத்த அம்மா மிகுந்த தயக்கத்துடன் அவ்வுடன் நோக்கி ஓடி வந்தார். பிள்ளையர் சாப்பாடு கேட்டு வந்தபோது எனது வசதியின காரணமாக கொடுக்காமல் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டேன். தயவுசெய்து ஒருவரை சாப்பிட எனது வீட்டுக்கு அனுப்ப முடியுமா என அவர் தயக்கத்துடன் கேட்டார். இவ்வாறு கேட்ட அந்த தாயின் வீட்டுக்கு நெறியாளரே சென்றார். அங்கே மேய்ச்சல் காலங்கள் தவற விடப்பட்ட அந்த அம்மாவின் வீட்டு கூரையிலே கிடுகளுக்கு பதிலாக ஈர்க்குகளே எஞ்சியிருந்தன. தமது கிழிந்த ஆடைகளை மறைப்பதற்காக மழையால் கரைந்து கொண்டிருக்கும் சுவருக்கு பின்னால் இரண்டு வளர்ந்த பெண் பிள்ளைகள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் வராந்தை சுவரிலே ஒரு மாவீரரின் படம் தகரத்தால் அடைக்கப்பட்ட சிறு கூரையின் கீழ் பத்திரமாக மாட்டப்பட்டிருந்தது. அந்த அம்மாவின் கணவர் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் சுடப்பட்டிருந்தார். எனது தந்தை சுடப்படும் போது நேரில் கண்ட அவரது ஒரே மகனும் மாவீரர் ஆகிவிட்டான். இப்போது இரண்டு பெண் பிள்ளைகளோடு அந்த தாய் பெரும் வறுமையில் சுமந்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தாயின் துயர கதையால் பெரும் துன்பத்துக்குள்ளான கலைஞர்கள் தமது ஆட்சிகை முடிந்ததும் அந்த குடியிருப்பை சார்ந்த பல இளைஞர்களுடன் சேர்ந்து அந்த பகுதியின் பிரதேச பொறுப்பாளரின் உதவியை பெற்று அந்த அம்மாவின் குடிசையை திரித்து அமைத்து கொடுத்தார்கள். பின்னர் பொருண்மிய நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு அந்த அம்மாவின் ஒரு மகளுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்தார்கள். இவ்வாறு தமது சொந்த வாழ்வின் துயரங்களையும் தமிழ் மக்களின் துன்பங்களையும் சுமந்தவாறு காலை முதல் இரவு வரை தினமும் செயற்பட்டவர்கள்தான் வென்னியின் தெருவழி அரங்க கலைஞர்கள். யாழ் மண்ணிலே நாடகம் செத்துக்கொண்டிருக்கும் போது தமிழ் நாடக அரங்கை உலக நாட அரங்கில் தூக்கி நிறுத்திய வென்னி திருவழி அரங்குகள் பற்றி துறை சார்ந்த கல்வியாளர்கள் ஒரு முழுமையான ஆய்வை இதுவரை மேற்கொள்ளவில்லை. அரைத்த மாவை மீண்டும் மீண்டும் அரைப்பது போல் ஒரு சில நாடகங்களை பற்றியே மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டிருந்தால் தமிழ் நாடக அரங்கு எப்படி தலை தோங்க முடியும்? ஒரு காலத்தில் கிராமங்கள் தோறும் நாடக மன்றங்கள் இருந்தன. அப்போது நாடகங்களும் மக்களும் இரண்டரை கலந்து வாழ்வை வாழ்ந்து வந்தார்கள். நாடக அரங்கியலும் ஒரு கல்வியாக மாறியதோ மேற்குலக நாடக எழுத்தாளர்களும் நாடக முறைகளுமே முதன்மையான இடத்தை பெற்றன. கிராமத்து தமிழ் நாடக ஆளுமைகள் புறக்கணிக்கப்பட்டார். அது ஏன்? உண்மையிலேயே இன்றைய தமிழ் நாடக அரங்கின் அவலமான சாவுக்கு ஒரு பக்க பார்வையுடன் எழுதப்படும் இப்படியான நாடக நூல்கள் தான் காரணம். அறிவியல் வளர்ச்சி ஏற்றத்தை தர வேண்டும். ஆனால் அரங்குசார் அறிவின் வளர்ச்சி